வணக்கம். தினமலர் இரவு 9 மணி செய்திகள். திமுகவுக்கு விழும் 4 ஓட்டுகளில் 1 வாக்கு வீசிக்க ஓட்டாக இருக்கும் திருமாவளவன் சொல்கிறார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இளைய பெருமாள் 100 ஆண்டு அரங்கம் திறப்பு விழாவில் முதல்வர் ஸ்டாலின், வீசிக்க தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் திருமாவளவன் பேசியதாவது, திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய அணியாக அமையும். அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி உற்ற துணையாக தமிழகம் தழுவிய அளவில் இருக்கும். திமுகவிற்கு விழும் 4 ஓட்டுகளில் 1 வாக்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டாக இருக்கும். 100 ஓட்டுகளில் 25 ஓட்டுகள் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஓட்டுகளாக இருக்கும். 1 ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழும் என்கிற அளவிற்கு நாங்கள் களப்பணியாற்றுவோம், கைகோர்த்து நிற்கிறோம் என்று அவர் சொன்னார். ஊட்டியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை வளர்ப்பு நாயை கவ்விக்கொண்டு ஓட்டம். ஊட்டி ரோஸ்மவுண்ட் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்புக்குள் நுழைந்து அங்கிருந்த வளர்ப்பு நாயை தூக்கி சென்றது. நாய் அலறும் சத்தத்தை கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தனர். அப்போது நாயை அடித்துக் கொன்று சிறுத்தை தூக்கி ஓடியதை பார்த்து அதிர்ந்தனர். நாயை அடித்துக் கொன்று சிறுத்தை தூக்கிச் செல்லும் காட்சி சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை நீலகிரியில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு, மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நாளை தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கோவை நீலகிரியில் 17ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. திமுகவினரால் என் உயிருக்கு ஆபத்து, போலீசில் ஆதவர்ஜனா புகார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளரான ஆதவர்ஜனா சார்பில் சென்னை டிநகர் துணை போலீஸ் கமிஷனரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதில் கூறியுள்ளதாவது, நான் எனது ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் கடந்த மாதம் 10ஆம் தேதி அமர்ந்திருந்தேன். அப்போது எனது அலுவலகத்தை சுற்றி திமுக கொடி கட்டிய ஆட்டோ மற்றும் கார்களில் ஆயுதங்களுடன் சிலர் சுற்றி சுற்றி வந்தனர். அவர்களால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. எனவே எனக்கும் எனது அலுவலகம் மற்றும் இல்லத்துக்கும் உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டுமென்று அவர் புகார் மனுவில் கூறியுள்ளார். இந்த புகார் மனுவுடன் திமுக கொடிக்கட்டிய வாகனங்கள் தனது அலுவலகத்தை தொடர்ந்து வட்டமடித்து நோட்டமிட்ட சிசிடிவி கேமரா காட்சி பதிவுகளையும் போலீசாரிடம் ஆதவர்ஜனா சமர்ப்பித்துள்ளார். 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், பிரச்சார பயணத்தில் இபிஎஸ் உறுதி. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதாவது, வரும் சட்டசபை தேர்தலில் 200 இடங்களில் திமுக வெற்றி பெறும் என்று ஸ்டாலின் பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்கள் பிரச்சார கூட்டத்துக்கு கொஞ்சம் வந்து மக்கள் எழுச்சியை பாருங்கள். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 200 இடங்களில் வெற்றி பெறுவதாக கனவு மட்டும்தான் காணலாம். ஆனால் அதிமுக தலைமையிலான அணிதான் 210 இடங்களில் வெற்றி பெறப் போகிறது. பெரும்பான்மை இடங்களில் வென்று அதிமுக தனியாக ஆட்சி அமைக்கும். மகளிர் உரிமை தொகை என்ன? உங்கள் சொந்த பணத்தில் இருந்தா கொடுக்கிறீர்கள்? மக்களின் வரிப்பணத்தில் கொடுக்கிறீர்கள்? இந்த பணத்தை சொல்லி பெண்களை ஏமாற்றி ஓட்டுகளை வாங்க முயற்சிக்கிறார். 100 நாள் வேலை திட்டத்தில் ஸ்டாலின் அரசில் பொய்க்கணக்கு எழுதி மோசடி செய்தனர். அதனால் மத்திய அரசு அந்த நிதியை நிறுத்தியது. இந்த வகையில் ஏழைகளின் வயிற்றில் அடிக்கும் கட்சியாக திமுக உள்ளது என்று இபிஎஸ் தெரிவித்தார்.
அரசு மரியாதையுடன் சரோஜாதேவி உடல் நல்லடக்கம். வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் நடிகை சரோஜாதேவி நேற்று காலமானார். அவரது உடல் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு கர்நாடக முதல்வர் சித்தராமையா, நடிகர்கள் சிவராஜ்குமார், பிரகாஷ்ராஜ், உபேந்திரா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். ரசிகர்களும் நீண்ட வரிசையில் நின்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சரோஜா தேவியின் உடல் ஊர்வலமாக அவரது சொந்த ஊரான தசவார கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. கிராமத்தில் உள்ள குடும்ப பண்ணை தோட்டத்தில் சரோஜா தேவியின் உடல் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
அஜித்குமார் கொலை வழக்கு கைதான 5 போலீசாரின் காவல் நீட்டிப்பு. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவிலில் காவலாளியாக பணியாற்றியவர் அஜித்குமார். நகை திருட்டு தொடர்பாக இவரை தனிப்படை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றனர். விசாரணையின் போது போலீசார் தாக்கியதில் அஜித் உயிரிழந்தார். இது தொடர்பாக தனிப்படை போலீஸ்காரர்கள் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கர மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கை விசாரிக்கும் சிபிஐ திருபுவனம் போலீசாரின் FIR அடிப்படையில் இதனை கொலை வழக்காக பதிவு செய்துள்ளது. சிறையில் உள்ள 5 போலீஸ்காரர்களின் காவல் முடிவடைந்த நிலையில் இன்று காணொலி மூலம் திருபுவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிபதி வெங்கடேஷ் பிரசாத் 5 பேரின் காவலையும் வரும் 29 தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார்.
சுபான்ஷு சுக்லா வருகை, பிரதமர் மோடி வரவேற்பு. ககன்யானுக்கான மைல்கல் என பெருமிதம். அவர் வெளியிட்ட எக்ஸ் தளப்பதிவு. விண்வெளிக்கான வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பூமிக்கு திரும்பும் சுபான்ஷு சுக்லாவை நாட்டு மக்களுடன் இணைந்து வரவேற்கிறேன். சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்வையிட்ட இந்தியாவின் முதல் விண்வெளி வீரராக தன் அர்ப்பணிப்பு தைரியம் மூலம் 100 கோடி மக்களின் கனவுகளுக்கு சுபான்ஷு சுக்லா முன்மாதிரியாக உள்ளார். இது நமது சொந்த விண்வெளி பயணமான ககன்யானை நோக்கிய மற்றொரு மைல்கல்லாகும் என பிரதமர் தெரிவித்துள்ளார்.
பாதுகாப்பற்ற படப்பிடிப்பு, ஒரே ஆண்டில் 2 ஸ்டண்ட் நடிகர்கள் மரணம். தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் காட்சிகள் படப்பிடிப்பு நடக்கும்போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதில்லை என்பது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு கார்த்தி நடித்த சர்தார் 2 சண்டை காட்சியின் படப்பிடிப்பின் போது ஏழுமலை என்ற ஸ்டண்ட் கலைஞர் 20 அடி உயரத்திலிருந்து விழுந்து மரணமடைந்தார். அப்போதே ஸ்டண்ட் காட்சிகளின் படப்பிடிப்பின் போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துவிட்டு படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என்று திரையுலகில் பலரும் குரல் எழுப்பினர். இந்த கோர சம்பவம் நிகழ்ந்த 4 மாதங்களில் மீண்டும் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு ஸ்டண்ட் நடிகர் அகால மரணமடைந்துள்ளார். ரஞ்சித் இயக்கத்தில் உருவாகி வரும் வேட்டுவம் படத்தின் ஸ்டண்ட் காட்சி படப்பிடிப்பில் மோகன்ராஜ் என்ற ஸ்டண்ட் நடிகர் உயிரிழந்த நிகழ்வு ஸ்டண்ட் நடிகர்கள் மத்தியில் அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அந்த படப்பிடிப்பில் முறையான பாதுகாப்பு வைத்து ஷூட்டிங் நடத்தினார்களா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உச்ச ஹீரோக்களுக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேல் சம்பளம் தரும் தயாரிப்பாளர்கள் தங்கள் படங்களின் படப்பிடிப்புகளில் முறையான பாதுகாப்பு வைத்தும் மருத்துவ குழு வைத்தும் படப்பிடிப்புகளை நடத்துவதில்லை என்று பலரும் குமுறுகின்றனர். மரணமடைபவர்களுக்கு 700,000 ரூபாய் நிவாரண நிதி என தயாரிப்பாளரோ நடிகரோ கொடுத்துவிட்டு அத்துடன் அவர்களது கடமை முடிந்துவிட்டதாக நினைக்கிறார்கள். அவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினரின் எதிர்காலம் என்னவாகும்? வரும் காலங்களில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க சம்பந்தப்பட்ட சங்கங்கள் ஒன்றிணைந்து முடிவெடுக்க வேண்டும் அல்லது அரசு தலையிட வேண்டும் என்பதே ஸ்டண்ட் கலைஞர்களின் எதிர்பார்ப்பு.
புன்னகையுடன் கையசைத்து பூமியில் தடம் பதித்தார் சுபான்ஷு சுக்லா. சர்வதேச விண்வெளி மையம் சென்ற முதல் இந்திய வீரரும் விண்வெளிக்கு சென்ற 2வது இந்திய வீரருமான சுபான்ஷு சுக்லா வெற்றிகரமாக விண்வெளி பயணத்தை முடித்துள்ளார். லக்னோவைச் சேர்ந்த சுக்லா போர் விமானங்களை ஓட்டக்கூடிய சிறந்த விமானி என்பதால் அவரை இஸ்ரோ தேர்வு செய்து விண்வெளி பயணத்துக்கு அனுப்பியது. 18 நாள் பயணத்துக்கு பின் டிராகன் விண்கலத்தில் சக வீரர்களுடன் பத்திரமாக சுக்லா தரையிறங்கினார். பசிபிக் கடற்பகுதியில் இறங்கிய கிரேஸ் என்ற டிராகன் விண்கலத்தில் இருந்து 4 வீரர்களையும் அமெரிக்க கடற்படையினர் பத்திரமாக மீட்டனர். விண்கலத்தில் இருந்து 2வது வீரராக சுக்லா வெளியே வந்தார். அவர் எழுந்து நின்றவாறு அனைவரையும் பார்த்து புன்னகையுடன் கையசைத்தவாறே பூமியில் தடம் பதித்து நடந்தார். அவரது உடையின் தோள்பட்டையில் இந்திய கொடி பொறிக்கப்பட்டிருந்தது. சுக்லாவை போன்றே அமெரிக்காவின் மிஷன் கமாண்டர் பெக்கி விட்சன், ஹங்கேரியைச் சேர்ந்த திபோர் கபு மற்றும் போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோ சுஸ்னான்ஸ்கி ஆகியோரும் சிரித்தபடியே வெளியே வந்தனர். 286 நாட்கள் விண்வெளியில் இருந்த வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வீரர்கள் வந்திறங்கிய போது உடனடியாக எழுந்து நடக்க முடியாத நிலை இருந்தது. அதனால் குஷன் ஸ்ட்ரெச்சரில் அமர வைத்து அழைத்து சென்றனர். இந்த முறை ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரப்பட்ட போதும் 4 வீரர்களும் எழுந்து நடந்தே சென்றனர்.
பூமிக்கு திரும்பின சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்கள் திட்டமிட்டபடி பசிபிக் கடலில் இறங்கியது டிராகன் விண்கலம். அமெரிக்காவின் நாசா, இந்தியாவின் இஸ்ரோ இணைந்து ஆக்சியம் 4 திட்டத்தில் ஜூன் 26 4 வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பின. இந்தியாவிலிருந்து 41 ஆண்டுகளுக்கு பின் சுபான்ஷு சுக்லா என்ற விண்வெளி வீரர் அனுப்பப்பட்டார். அவர் அங்கு 14 நாட்கள் தங்கியிருந்து விவசாயம், சுற்றுச்சூழல், உயிரி மருத்துவ அறிவியல், நரம்பணுவியல், விண்வெளி தொழில்நுட்பம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொண்டார். திட்டமிட்டபடி பயண நாட்கள் முடிந்து 4 வீரர்களும் இந்திய நேரப்படி நேற்று மாலை 4:35 மணிக்கு டிராகன் விண்கலத்தில் பூமிக்கு புறப்பட்டனர். பூமியை நோக்கிய 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு டிராகன் விண்கலம் பத்திரமாக பூமியை வந்தடைந்தது. அமெரிக்காவின் கலிபோர்னியாவை ஒட்டிய சாண்டியாகோ என்ற பகுதியில் பசிபிக் கடற்பகுதியில் பாராசூட் மூலம் விண்கலம் தரையிறக்கப்பட்டது. உடனடியாக விண்கலத்தின் மீது கதிர்வீச்சை தடுக்கும் திரவங்கள் வீச்சடிக்கப்பட்டன. கடற்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். அமெரிக்க ராணுவ கப்பலில் ஏற்றப்பட்டு விண்கலம் கரைக்கு கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து 4 வீரர்களையும் பத்திரமாக மீட்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 4 வீரர்களும் 7 நாட்கள் மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என்று நாசா தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வுகளை ஆக்சியம் நிறுவனம் நேரடி காட்சியாக ஒளிபரப்பு செய்தது. சுபான்ஷு சுக்லாவின் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் அந்த காட்சிகளை பார்த்தனர்.
வணக்கம். தினமலர் மதியம் 3 மணி செய்திகள். மும்பை ஏர்போர்ட்டில் ரூபாய் 62 கோடி கொகைன் கடத்தி வந்த பெண் கைது. தோஹா விமானத்தில் போதைப்பொருள் வருவதாக உளவுத்துறை தகவல் கிடைத்தது. இதையடுத்து மும்பை ஏர்போர்ட்டில் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். ஒரு பெண்ணின் நடவடிக்கை சற்று வித்தியாசமாக இருந்ததால் அவர் கொண்டு வந்திருந்த 9 பெரிய பெட்டிகளை சோதனையிட்டனர். 6 பெட்டிகளில் பிரபல நிறுவனத்தின் பிஸ்கெட்டுகளும் 3 பெட்டிகளில் சாக்லேட்டுகளும் இருந்தன. இந்தியாவிலேயே எல்லா நாட்டு பிஸ்கெட் சாக்லேட்டும் கிடைக்கும் போது இத்தனை பெட்டி நிறைய எடுத்து வர என்ன அவசியம் என கேட்டனர். பெண் பதில் சொல்லவில்லை. தனித்தனியாக ஆய்வு செய்தபோது 300 மாத்திரைகளின் உள்ளே கொக்கைனை நிரப்பி சாக்லேட் மற்றும் கிரீம் பிஸ்கெட் நடுவில் வைத்து கொண்டு வந்திருப்பதை கண்டனர். மொத்தம் 6261 கிராம் கொகைன், மதிப்பு ரூபாய் 62.6 கோடி. பெண்ணை கைது செய்தனர். யாருக்காக, எதற்காக இந்த கடத்தலில் ஈடுபட்டார் என்று விசாரிக்கின்றனர்.
பாலியல் புகார் மீது நடவடிக்கை இல்லாததால் தீக்குளித்த மாணவி மரணம். ஒடிசா மாநிலம் பாலசோர் மாவட்டத்தில் இயங்கி வரும் கல்லூரி ஒன்றில் 20 வயது மாணவி பிஎட் படித்து வந்தார். கல்லூரியின் கல்வியியல் துறை தலைவர் சமீராகுமார் சாகு அந்த மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். கல்லூரியின் புகார் குழுவில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கூறினார். அவரது புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதுகுறித்து கல்லூரி முதல்வரிடம் மாணவி முறையிட்டார். அவரது பதிலால் திருப்தியடையாத மாணவி கடந்த சனிக்கிழமை கல்லூரி வளாகத்தில் தீக்குளித்தார். முதலில் உள்ளூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட மாணவி பின்னர் புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு காலமானார். மாணவி தீக்குளித்து உயிரிழந்த நிலையில் கல்லூரி முதல்வர் திலீப்குமார் கோஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். மாணவியின் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒடிசா முதல்வர் மோகன் சரண் உறுதியளித்துள்ளார்.
கேரள நர்ஸின் மரண தண்டனை நிறுத்தம், மத்திய அரசின் முயற்சியால் ஏமன் நடவடிக்கை. கேரளாவின் கொல்லங்கோட்டை சேர்ந்த நிமிஷா பிரியா மத்திய கிழக்கு நாடான ஏமனில் நர்ஸாக பணியாற்றினார். பல்வேறு காரணங்களால் நிமிஷாவின் கணவரும் மகளும் கேரளா திரும்பினர். நிமிஷா மட்டும் ஏமனைச் சேர்ந்த தலால் மஹதி என்பவருடன் சேர்ந்து கிளினிக் நடத்தினார். நாளடைவில் தலால் மஹதியின் கொடுமை தாங்காமல் அவரை விஷ ஊசி போட்டுக் கொன்றதாக ஏமன் போலீசார் நிமிஷாவை கைது செய்தனர். ஏமன் கோர்ட் உத்தரவுபடி நிமிஷாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. அவரை காப்பாற்ற கோரி சேவ் நிமிஷா கவுன்சில் நமது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இதையடுத்து இஸ்லாமிய மத தலைவர்கள் மூலம் ஏமன் அதிகாரிகளுடன் மத்திய அரசு தீவிர பேச்சு நடத்தியது. ஷரியத் சட்டப்படி இறந்தவர் குடும்பத்திற்கு பிளட் மணி எனப்படும் மரண தண்டனைக்கு ஈடான செட்டில்மெண்ட் தர ஒப்புதல் தரப்பட்டது. இதையடுத்து நிமிஷாவுக்கான மரண தண்டனை நிறைவேற்றத்தை ஏமன் அரசு ஒத்திவைத்துள்ளது. பாஜ மட்டும் இல்லாவிட்டால் திமுக இல்லாமல் போயிருக்கும், ஓட்டு ரகசியத்தை ஓபனாக உடைத்த சீமான் சென்னையில் அவர் அளித்த பேட்டி. திராவிட ஆட்சி என்ற பெயரில் திமுக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாகத்தான் இப்போது ஓரணியில் தமிழ்நாடு என்று மக்களையும் கூப்பிடுகிறார்கள். உங்களுடன் ஸ்டாலின் என்று ஊர் ஊராக வரும் முதல்வர் இத்தனை நாட்களாக யாருடன் இருந்தார்? எலெக்ஷன் வருகிறது என்றதும் உங்களுடன் என்று தேடி வருகிறார். தமிழகத்தின் ஒவ்வொரு மறைந்த தலைவர்களையும் ஜாதியால் திமுக பிரித்து வைத்துள்ளது. முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாளா? மரியாதை செலுத்த இரண்டு தேவர்களை அனுப்புகிறது. வீரன் அழகு முத்துக்கோன் என்றால் இரண்டு கோணாரையும், காமராஜர் பிறந்த நாள் என்றால் இரண்டு நாடார்களையும் அனுப்புகிறது. பாஜக மட்டும் இல்லாவிட்டால் தமிழகத்தில் திமுக செத்து 20 ஆண்டு ஆகியிருக்கும். பாஜக வந்துடும் என்று ஏமாற்றியே திமுகவினர் ஓட்டை வாங்குகின்றனர். கோபேக் மோடி என்றவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மோடிக்கு வெல்கம் என்கிறார்கள். எளிமையாக இருந்த பாஜாவை ஸ்வீட் எனிமையாக மாற்றிக்கொண்டார்கள். நிதி ஆயோக் கூட்டத்துக்கே வரமாட்டேன் என்ற ஸ்டாலின் அமலாக்கத்துறை ரெய்டு வந்ததும் டில்லிக்கு ஓடியதை எப்படி மறக்க முடியும் என்று சீமான் கூறினார்.
இந்தியாவுக்குள் காலடி வைத்தது எலான் மஸ்க் நிறுவனம். டெஸ்லா முதல் ஷோரூம் மும்பையில் திறப்பு. அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பிறகு டிரம்பின் நண்பரான எலான் மஸ்க் தனது டெஸ்லா நிறுவனத்தை உலகின் மற்ற நாடுகளில் விரிவாக்கம் செய்ய முயற்சித்தார். இதன்படி அமெரிக்கா சென்ற நமது பிரதமர் மோடியை அவர் சந்தித்து பேசினார். இதையடுத்து இந்தியாவில் டெஸ்லா ஷோரூம் மற்றும் கார் உற்பத்தி ஆலை தொடங்க எலான் மஸ்க் திட்டமிட்டார். இதன்படி டெஸ்லா நிறுவனத்தின் இந்தியாவுக்கான முதல் ஷோரூம் மும்பையில் இன்று திறக்கப்பட்டது. முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் திறந்து வைத்தார். இந்தியாவில் விற்பனை செய்வதற்காக ஷாங்காயில் உற்பத்தியான 5Y வகை மின்சார கார்களை டெஸ்லா இறக்குமதி செய்துள்ளது. இந்த காரின் விலை 60 லட்சம் ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வந்த ரவுடி வெட்டி கொலை. நிபந்தனை ஜாமீனில் வெளியே இருக்கும் தூத்துக்குடி ரவுடி மதன்குமார் சேலம் அஸ்தம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்தார். கையெழுத்திட்ட பிறகு எதிரே உள்ள அசைவ ஹோட்டலில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். ஒவ்வொருவராக வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த 6 பேர் திடீரென எழுந்து மதன்குமாரை சுற்றி வளைத்தனர். மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சரமாரியாக வெட்டினர். இதில் மதன்குமார் அதே இடத்தில் பலியானார். போலீஸ் ஸ்டேஷன் அருகிலேயே பட்ட பகலில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. கும்பல் வெட்டுவதை கண்டதும் ஹோட்டலில் இருந்தவர்கள் அலறி ஓட்டம் பிடித்தனர். மதன்குமார் மீது தூத்துக்குடியில் இரட்டை கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. அந்த கொலைக்கு பழிக்குபடியாக மதன்குமார் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
எப்படிப்பட்ட தாக்குதல் நடந்தாலும் பதிலடிக்கு தயார். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஈரான் சவால். ஈரான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜீஸ் நசீர் சாதே கூறியதாவது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் நிறுத்தத்தை நாங்கள் நம்பவில்லை. பலவிதமான சூழல்களில் பல்வேறு வகைகளில் அவர்கள் தாக்குதலுக்கு வருவார்கள் என்றுதான் நினைக்கிறோம். எங்கள் பிராந்தியத்தில் போர் ஏற்படுவதை ஈரான் விரும்பவில்லை. ஆனால் எப்படிப்பட்ட சாகசமான தாக்குதலை தொடுத்தாலும் அதற்கு உறுதியான பதிலடி தர தயாராக உள்ளோம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலின் போது ஈரானுக்கு முழு ஆதரவளித்த மலேசியாவுக்கு நன்றி என்று ஈரான் அமைச்சர் அஜீஸ் தெரிவித்துள்ளார்.
சீன அதிபருடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு. 5 ஆண்டுகளுக்கு பின் முக்கியத்துவம். கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கின் எல்லைக்கோட்டு பகுதியில் இந்திய சீன வீரர்கள் மோதிக்கொண்டதில் 20 இந்திய வீரர்கள் உயிர்த்தியாகம் செய்தனர். சீன வீரர்கள் பலரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்துக்கு பின் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சீன அதிபரை சந்திப்பதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் சீனாவின் டியான்ஜின் நகரில் இன்று நடக்கிறது. இதற்காக 5 ஆண்டுகளுக்கு பின் சீனா சென்ற அமைச்சர் ஜெய்சங்கர் அதிபர் ஜி ஜின்பிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். சீன அதிபரிடம் நமது ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டேன். இருதரப்பு உறவுகளின் சமீபத்திய வளர்ச்சியை சீன அதிபரிடம் விளக்கினேன் என்று ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.
சேலத்தில் கருணாநிதி சிலை மீது கருப்பு பெயிண்ட் பேச்சு. சேலம் அண்ணா பூங்கா வளாகத்தில் 2 வருடங்களுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு 16 அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டது. 75 லட்சம் ரூபாய் செலவில் 4 அடி உயரத்தில் பீடத்துடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிலையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இன்று காலை அந்த வழியாக வாக்கிங் சென்றவர்கள் சிலையின் மார்பு மற்றும் கால் பகுதியில் கருப்பு வர்ணம் ஊற்றப்பட்டிருந்ததை கண்டனர். தகவல் பரவியதும் திமுகவினர் அங்கு திரண்டனர். யாராக இருக்கும் என விவாதித்துக் கொண்டனர். பிறகு சிசிடிவி கேமரா காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரிக்கின்றனர்.
645 காலியிடங்களை நிரப்ப குரூப் 2 தேர்வு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC இன்று வெளியிட்ட அறிவிப்பு. சப் ரிஜிஸ்டர், சீனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர், ஃபாரஸ்டர், கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட குரூப் 2 பதவிகள் 50, அசிஸ்டன்ட் என்ற குரூப் 2A பதவிகளில் 595 காலியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. மொத்தம் 645 காலி இடங்களை நிரப்புவதற்கு குரூப் 2 மற்றும் 2A முதல் நிலை தேர்வு என்ற பிரிலிமினரி தேர்வு செப்டம்பர் 28 நடக்கும். தகுதியான விண்ணப்பதாரர்கள் இன்று முதல் ஆகஸ்ட் 13 தேதி வரை www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களில் உள்ள பிழைகளை ஆன்லைனில் திருத்த ஆகஸ்ட் 18 முதல் 20 தேதி வரை அனுமதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைத்து மக்களிடம் மனு வாங்கினார். சிதம்பரத்தில் இன்று முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக மக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். உங்களுடன் முதல்வர் திட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு பெயர் மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு அன்றைய தினமே தீர்வு காணப்படும். இன்று துவங்கி நவம்பர் மாதம் வரை 10,000 முகாம்கள் நடைபெறவுள்ளன. நகர பகுதிகளில் 3,768, ஊரக பகுதிகளில் 6,232 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று துவங்கி ஆகஸ்ட் 15 வரை முதற்கட்டமாக 3,563 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. நகர்ப்புறங்களில் 1,428 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 2,135 முகாம்களும் நடக்க உள்ளன.
போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர், சிவகங்கை, வேலூர், நாமக்கல்லுக்கு எஸ்பிக்கள் மாற்றம். தமிழக காவல்துறையில் IPS அதிகாரிகள் 20 பேர் உட்பட 33 போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் IG ரவீன்குமார் அபிநபு DGP ஆபீஸுக்கும், காத்திருப்பில் இருந்த அனில்குமார் IG சேலம் கமிஷனராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். வேலூர் DIG தேவராணி, காஞ்சிபுரம் IG ஆகவும், சென்னை உளவு பிரிவு இணை கமிஷனர் தர்மராஜன் வேலூர் IG ஆகவும் மாற்றப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு பிரிவு துணை கமிஷனர் சுதீத்குமார் கோயம்பேடு துணை கமிஷனராகவும், கரூர் SP பிரோஸ்கான் அப்துல்லா ஆவடி துணை கமிஷனராகவும் மாற்றப்பட்டுள்ளனர். நாமக்கல் SP ராஜேஷ் கண்ணன் DGP அலுவலக உளவு பிரிவுக்கும், தேனி SP சிவபிரசாத் சிவகங்கைக்கும், விஜிலன்ஸ் SP விமலா நாமக்கல்லுக்கும், போதைப்பொருள் தடுப்பு பிரிவு SP மயில்வாகனன் வேலூருக்கும் SPக்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
தமிழகத்தில் 8 ஊர்களில் சிறு துறைமுகம் அமைக்க அழைப்பு. தமிழக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் தமிழ்நாடு கடல்சார் வாரியம் இயங்கி வருகிறது. இதன் கட்டுப்பாட்டில் 17 சிறு துறைமுகங்கள் உள்ளன. அவற்றில் சில சரியாக செயல்படவில்லை. இவற்றை மேம்படுத்த அதிமுக ஆட்சியில் திட்டம் வகுக்கப்பட்டது, ஆனால் செயல்படுத்தவில்லை. இப்போது அதை செயல்படுத்த முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். முதலாவதாக 40 ஆண்டுகளுக்கு பின் கடலூர் துறைமுகத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து செங்கல்பட்டு, முகையூர், பனையூர், விழுப்புரம், மரக்காணம், கடலூர், சிலம்பிமங்கலம், நாகப்பட்டினம், விழுந்தமாவடி, தூத்துக்குடி, மணப்பாடு, மயிலாடுதுறை, வானகிரி, கன்னியாகுமரி ஆகிய 8 இடங்களில் சிறு துறைமுகங்களை செயல்பாட்டிற்கு கொண்டுவர தனியாருக்கு கடல்சார் வாரியம் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த துறைமுகங்கள் 30 முதல் 99 ஆண்டுகள் வரை குத்தகைக்கு விடப்பட உள்ளன. MBBS படிப்புக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டணம். தமிழகத்தில் சுயநிதி மருத்துவக் கல்லூரிகளில் 3,450 MBBS இடங்களும், தனியார் மருத்துவ பல்கலைகள் 550 இடங்களும் உள்ளன. அதில் 65% அரசு ஒதுக்கீட்டுக்கும், 35% நிர்வாக ஒதுக்கீட்டுக்கும் வழங்கப்படுகின்றன. அந்த இடங்களுக்கான கல்வி கட்டணத்தை அரசு நியமித்த நிபுணர் குழு அறிவித்தது. 21 சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 4.35 முதல் 4.50 லட்சம் ரூபாய் ஆண்டு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கட்டணம். NRI ஒதுக்கீடு இடங்களுக்கு 27 லட்சம் ரூபாய் கட்டணம். இதைத் தவிர 4 தனியார் பல்கலைகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கு தலா 5.40 லட்சம், நிர்வாக இடங்களுக்கு 16.20 லட்சம், NRI இடங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதைத் தவிர கூடுதலாக 60,000 ரூபாய் வரை மேம்பாட்டு நிதியாக வசூலிக்கலாம். விடுதி கட்டணம், போக்குவரத்து கட்டணம், உணவு கட்டணம் இதில் அடங்காது.
அமெரிக்க காப்பகத்தில் தீப்பிடித்து 9 பேர் கருகி பலி. மாசசூசெட் மாகாணத்தின் பால்ரிவர் நகரில் மருத்துவ காப்பகம் இயங்கி வருகிறது. அங்கு திடீரென தீப்பிடித்தது. வேகமாக பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தீயணைப்பு துறையினர் வந்தனர். காப்பகத்தில் இருந்தவர்கள் தீயில் இருந்து தப்பிக்க ஜன்னல் கம்பிகளை பிடித்தபடி கதறினர். 50 தீயணைப்பு வீரர்கள் கதவுகளை உடைத்து உள்ளே சிக்கியிருந்தவர்களை மீட்டனர். அதற்குள் 9 பேர் உடல் கருகி பலியாகினர். 30 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டனர். தீப்பிடித்த காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 2000 ரூபாய் சம்பள உயர்வு. டாஸ்மாக் என்ற பெயரில் தமிழக அரசு 4787 மதுக்கடை நடத்துகிறது. இவற்றில் 23,500 பேர் வேலை செய்கின்றனர். இவர்கள் அனைவருக்கும் ஏப்ரல் முதல் தலா 2000 ரூபாய் சம்பள உயர்வு தரப்படும் என துறை அமைச்சர் அறிவித்தார். 1000 ரூபாய் சம்பள உயர்வாக 1000 ரூபாய் ஊழியர் செயல்பாடு அடிப்படையில் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என அரசு கூறியது. ஊக்கத்தொகை என்பதை ஊழியர்கள் ஏற்கவில்லை. எனவே சம்பள உயர்வாக தர அரசு சம்மதித்தது. அதிக விலைக்கு விற்றதாக பிடிபட்ட 451 ஊழியர்களுக்கு 1000 ரூபாயும் மற்ற அனைவருக்கும் 2000 ரூபாயும் உயர்த்தி 3 மாத அரியர்ஸுடன் வழங்க டாஸ்மாக் உத்தரவிட்டுள்ளது.
ஐகோர்ட் தலைமை நீதிபதி இடமாற்றம். சென்னை ஐகோர்ட் தலைமை நீதிபதியாக நீதிபதி ஸ்ரீவஸ்தவா நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த பொறுப்பை வகித்து வந்த கே ஆர் ஸ்ரீராம் 2.5 மாதங்களில் ரிட்டையர் ஆகவுள்ள நிலையில் ராஜஸ்தானுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுப்ரீம் கோர்ட் கொலிஜியத்தின் பரிந்துரையை மத்திய அரசு ஏற்று ஜனாதிபதி முர்மு இதற்கான உத்தரவில் கையெழுத்திட்டார். சென்னை ஐகோர்ட் நீதிபதி பட்டு தேவானந்த் ஆந்திரா ஐகோர்ட்டுக்கும் நீதிபதி விவேக்குமார் சிங் மத்திய பிரதேச ஐகோர்ட்டுக்கும் மாற்றப்பட்டுள்ளனர்.
விருதுநகர் மாவட்டத்தில் 300 பட்டாசு ஆலைகள் மூடப்பட்டன. விருதுநகர் மாவட்டத்தில் அரசு உரிமம் பெற்ற 1080 பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் நேரடியாக 3 லட்சம் பேர், மறைமுகமாக 5 லட்சம் பேர் வேலை செய்கின்றனர். இங்கு கடந்த 6 மாதங்களில் 14 வெடி விபத்து ஏற்பட்டு 30 பேர் பலியானார்கள், 26 பேர் காயமடைந்தனர். அனைத்து ஆலைகளையும் ஆய்வு செய்யுங்கள், இனி ஒரு விபத்து கூட நடக்கக்கூடாது என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இதையடுத்து கலெக்டர் 15 குழு, மத்திய அரசு 3 குழு நியமித்து இன்று முதல் ஆய்வு நடக்கவுள்ளது. ஆய்வில் என்னென்ன குறைபாடுகள் கண்டறியப்பட்டு தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படுமோ என்ற பீதியில் 300 பட்டாசு ஆலைகளை உரிமையாளர்கள் மூடிவிட்டனர். இதனால் 1000கணக்கான தொழிலாளர்கள் வேலையிழந்துள்ளனர். ஏற்கனவே 80 ஆலைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளன.